நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
வணக்கம் நேயர்களே, நான் உங்க இளமதி பேசுறேன். வேளாண் பல்கலைக்கழக மாணவி, உணவு பதன்சை பொறியியல் துறையிலேருந்து நான் இன்னைக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி சொல்ல வந்திருக்கேங்க. பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்து சொல்கிற ஒரு விஷயம்தான் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அட்டவணையாக நான் சொல்ல போகிறேங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ காய்கறிகள், பல வகைகளையும் கிழங்கு வகைகளையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இது இருக்குது. அதாவது பச்சை காய்கறியில் ஒரு நாளைக்கு 125 கிராம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது கீரை வகைகள்னு சொல்கிறோம் இல்லைங்க, ஏதாவது ஒரு கீரை வகையில் டெய்லியும் 125 கிராம் எடுத்துக்கணும். அது போக இதர காய்கறிகள், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி சொல்கிற காய்கறிகள் வந்து 75-85 கிராம் எடுத்துக்கணுங்க. அப்புறம் கிழங்கு வகைகள் இருக்கு இல்லைங்களா, உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்குல ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பல வகைகள் வரும், அதில் வந்து 90 கிராம் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தாங்க பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த காலத்தில் நம்ம ஊரில் இருக்கவங்க யாரும் அந்த அட்டவணையை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷனில் எல்லோரும் ஒரு நாளைக்கு பல வகைகளை எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா வெறும் 46 கிராம் தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் தேவையானது என்னென்னா 92 கிராம் கண்டிப்பாக தேவைங்க. அதே மாதிரி காய்கறி வகைகளில் வந்து 92 கிராம் தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையானது எவ்வளோன்னா 300 கிராம் தேவைங்க. இதனால் நம்மளுக்கு என்னங்க நடக்கும், ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதனால நோய் வாய்ப்பு தான் ஏற்படுங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 2800 கலோரி எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் ஒரு சராசரி இந்திய மனுஷனுக்கு வெறும் 2000 கலோரி எனர்ஜி தாங்க கிடைக்குது. நம்ம எல்லாரும் அயல் நாட்டு உணவு வகைகளை, பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ரெடிமேடாக சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அதில் நிறையா ஊட்டச்சத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் அறியாமையே தாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல விளையிற காய்கறிகளையும் பல வகைகளையும் வாங்கி சாப்பிட்றது தாங்க நமக்கு உண்மையான ஊட்டச்சத்தை தரும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல எந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ஒத்துப்போதோ அந்த கிளைமேட்டில் விளையிற காய்கறிகளும் பல வகைகளும் தாங்க நமக்கு ஒத்துப்போகும். அதில் கிடைக்கிற ஊட்டச்சத்துக்களே நமக்கு போதுமான அளவு எனர்ஜியை தருங்க. இதுதாங்க உண்மை. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காய்கறிகளை சாப்பிட்றதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப சீக்கிரமே நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். அசைவ சாப்பாட்டில் சாப்பிட்றது ரொம்ப லேட்டாக தாங்க கிடைக்கும். ஏன்னா அந்த உணவு செரிமானம் ஆகி நமக்கு கிடைக்க கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அயன் சத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது வந்து நமக்கு அசைவ சாப்பாடுலேருந்து கிடைக்கிறத விட நம்ம காய்கறிகள்லேருந்து கிடைக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப எளிமையாகவும் நம்ம உடம்புக்கு வந்து சேருதுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா, சமைக்கிற பாத்திரத்தில் இருந்து கூட நம்மளுடைய ஊட்டச்சத்து வந்து வேறுபடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லோரும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம முன்னோர்கள் மண்பானையிலையும் செம்பு கலந்த பானைகள்லையும் தாங்க சமைச்சு சாப்பிட்ருந்தாங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஈஸியாக குக் ஆயிருங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் செம்பு பானைகள்லையும் மண்பானைகளையும் சமைச்சா எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அழிஞ்சிருங்க. ஸோ நம்ம உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் தூய்மையான ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த செம்பு பாத்திரத்துலலாம் சமைக்கும்போது நம்ம உடம்புக்கு நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்தை விட காப்பர், மெக்னீஷியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சத்துக்களும் தேவை. அதாவது ஒரு குறைந்த அளவுக்கு அதெல்லாம் தேவைப்படுங்க. அதனால நம்ம செம்பு பானைகளை சமைக்கும் போது நம்ம உடம்போட அதுவும் கொஞ்சம் கலந்து நமக்கு இன்னும் தேவையான அந்த ஊட்டச்சத்தை கண்டிப்பாக தருங்க. ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் வெளியே வரும்போது நமக்கு அந்த நியூட்ரியன் லாஸ் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. அந்த ஸ்டீம் வழியாக வெளியே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைலார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைலார்ட் ரியாக்ஷன் வந்து ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் போது அந்த ரியாக்ஷன் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மைலார்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அதில் இரண்டு வகை இருக்குங்க, என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அண்ட் நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்சைமேட்டிக் ப்ரௌனிங்க்கு உதாரணமாக ஆப்பிள், வாழைப்பழம் இந்த பல வகைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி பீசஸாக வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நல்லாயிருக்கும். கட் பண்ணி பீசஸாக கொஞ்சம் நேரம் அதை வந்து காற்றுல வச்சுட்டோம்னா அதில் ஒரு மாதிரியான ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகுங்க. அதை தான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஏற்படுதுன்னா, அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறனால அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஃபார்மேஷன் நடந்துடும். ஸோ நம்ம அந்த என்சைமேட்டிக் ப்ரௌனிங்கான அந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோங்க. நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தோசை தாங்க. நம்ம வீட்டில் தோசை சுடுவோம் இல்லைங்களா. நம்ம எப்போவுமே கேட்போம், அம்மா எனக்கு மொறு மொறுன்னு தோசை ப்ரௌனியாக வேணும் அப்படின்னு சுட்டுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த தோசை வந்து ப்ரௌன் கலரில், நம்ம மாவு ஊற்றும் போது வெள்ளை கலர் இருந்தது, அந்த ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைலட் ப்ரௌனிங் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோங்க. நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங்கை வந்து நம்ம எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம், என்சைமேட்டிக் ப்ரௌனிங்கை ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். இந்த நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங் நம்மளுக்கு என்ன தரும்னா, நமக்கு தேவையான அந்த கலரையும் அந்த அரோமா அந்த டேஸ்டியும் நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர்னால சமைக்கிறப்போ இந்த நான் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் வந்து அவ்வளோக்கா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் போது அது வந்து ஒரு மிதமான ஸ்டீமில் வந்து அது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஓவர் ஸ்டீம் வச்சுட்டாலும் அது நம்மளுக்கு தேவைக்கும் மேலான அந்த ஒரு கலரை ஏற்படுத்திடும். அதாவது நம்ம வீட்டில் சமைக்கும் போது அந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்சிட்டு ரொம்ப நேரம் அதை கொதிக்க வச்சுட்டு நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது கீழே அடி பிடிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதுவும் மைலட் ரியாக்ஷனால் தாங்க நடக்கும். ஆனால் வந்து அந்த அடி பிடிச்ச சாதம் வந்து நமக்கு என்ன சொல்லுவோன்னா, அதை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் அதை வந்து நம்ம வீட்டில் யாரும் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா வந்து அது நமக்கு உடல்நிலையை பாதிக்கும் அதனால சொல்லுவாங்க. ஸோ அந்த மைலட் ரியாக்ஷனை அன்டிசைரபிள் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவாங்கங்க.
நேயர்களே, நம்ம பல்கலைக்கழக உணவு பதனிசை பொறியியல் துறை மாணவி ஆர் இளமதி அவங்க, நம்ம உணவில் தினசரி நம்ம எவ்வளோ காய்கறிகள் சேர்த்துக்கணும், எவ்வளோ கீரைகள் சேர்த்துக்கணும், எந்த அளவுக்கு பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி சராசரியாக பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுன்னு சொல்லப்படுற அளவுக்கு நம்ம நாட்டில் காய்கறிகளோ பழங்களோ நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. இந்த கணக்கு வந்து ஒரு சராசரியாக சொல்லப்படுறது தான். ஒரு சிலர் தேவையான அளவு எடுத்துக்கலாம், இன்னும் சொல்ல போனோம்னா சிலர் தேவைக்கு அதிகமாக கூட எடுத்துக்கிறாங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நிறைய பேர் தேவையான அளவு காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம எடுத்துக்கிற உணவானது வெறும் வயிற்று நிரப்பக்கூடிய உணவாக இல்லாமல் நமக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும். நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இவைகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னும் சொன்னாங்க. நம்ம பகுதியிலே கிடைக்கிற காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதுல இன்னொரு நன்மையும் இருக்குது. கூடுமான வரைக்கும் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பறித்து ரொம்ப நாள் சேமித்து வச்சதாக இருக்காது இல்லைங்களா. உணவு அதில் இருக்கிற சத்துக்கள், அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள், இது பற்றியெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்கு, அது வரவேற்கத்தக்கது தான். அதே மாதிரி அதை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243105 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.